உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
சமீப காலமாக அனைத்து பயிர்களிலுமே நூற்புழுவோட தாக்கம் அதிகமா இருந்துட்டு வருது. இந்த நூற்புழு தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நூற்புழுவியல் துறை சிறப்பாக செயல்பட்டு வருது. தற்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நூற்புழுவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் மா சிவகுமார் அவர்கள் நூற்புழு மேலாண்மையில் உழவர்களுக்கான உன்னத தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு சிறிய விளக்கங்களை அளிக்க போறாரு.
அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இப்ப நூற்புழு மேலாண்மையில் உழவர்களுக்கான உன்னத தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற தலைப்புல சில கருத்துக்களை நம்ம இப்ப பார்ப்போம். தாவர நூற்புழுக்கள் அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு புலப்படாத அளவு உருவத்தில் ரொம்ப மிகச்சிறியவை. சமீப காலத்தில் உழவர்களுக்கு நூற்புழு பாதிப்புகள் ஜாஸ்தி ஏற்படுது. இந்த நூற்புழுக்கள் பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உழவர்களுக்கு சரியாக புரிபடுறதில்ல. ஏன்னா இந்த மண்புழுவுக்கும் நூற்புழுவுக்கும் அவங்க வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியறதில்ல அவங்களால. அதனால் நூற்புழுக்கள்னால் என்ன, அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லலான் இருக்கேன். இந்த நூற்புழுக்கள் வந்து மிகச்சிறியது. நம்ம வந்து நுண்ணோக்கி கருவி மூலம்தான் பார்க்க முடியும். மண்ணில் வந்து மறைந்திருந்து பயிர்களை தாக்கும் இந்த புழுக்கள் தலைப்பகுதியில் வந்து ஊசி போன்ற ஒரு உணவு குழல் உண்டு இதுக்கு. அந்த உணவு குழல் கொண்டு இது வந்து பயிரில் உள்ள வேரை காயப்படுத்தி இந்த வேர் சாத்தை உறிஞ்சி பாதிப்பு ஏற்படுது. இதனால் என்ன ஆகுது, பயிரினுடைய வளர்ச்சி வெகுவாக குறையுது. அது மட்டும் இல்லாமல் இது தாவரங்களில் ஏற்படுத்துகிற காயங்கள் மூலம் பாதிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் பிற உயிரிகள் வந்து உள்ளே சென்று பாதிப்பினுடைய அளவு அதிகமாகுது. இந்த நூற்புழுக்கள்னால பாதிக்கப்பட்ட பயிர்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில கருத்துக்களை சொல்கிறேன். நூற்புழுக்களால் தாக்கப்படாத பயிர்களே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பயிர்கள்லையுமே, உதாரணமாக தானிய பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள், வணிக பயிர்கள், காய்கனி பயிர்கள், மலைப்பயிர்கள் என்று எல்லா வகையான பயிர்களிலுமே நூற்புழு மிகுந்த சேதத்தை உண்டாக்குது. இப்போ பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்துனை வந்து செடியின் வேர் மற்றும் இதர பாகங்களிலிருந்து நூற்புழு உறிஞ்சி உண்கின்றன. இதனால் பயிரினுடைய வீரியம் இழந்து வளர்ச்சி குன்றி இலை வெளுத்தல், இலை பூ காய் இதெல்லாம் சிரித்து போகிறது, அப்புறம் காய்தல், உதிர்தல், கிளை மற்றும் நுனி கருகுதல் போன்ற அறிகுறிகள் காணப்படும். மேலும் நூற்புழுக்கள் வந்து தனியாக நின்று பயிர்களை தாக்குவதோடு இல்லாமல் நோய் உண்டாக்கும் பூசணம், பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணுயிர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. இதனால் மகசூல் இழப்பு பல மடங்கு அதிகமாகிறதோடு இல்லாமல் சில சமயங்களில் இதனுடைய பயிர் முழுதுமே அழிந்து போகிறக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம தமிழகத்தில் இதுவரைக்கும் 90க்கும் மேற்பட்ட நூற்புழுக்கள் பயிர்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்துது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டோம்னா உளுந்து, துவரை, பாசிப்பயிறு மற்றும் தட்டைப்பயிறு போன்ற பயிர்களில் முட்டைக்கூடு நூற்புழு அப்படிங்கிற ஒரு நூற்புழு வந்து மிகுந்த மகசூல் இழப்பை உண்டாக்குது. இந்த நூற்புழு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே காணப்படுது. இதனால் ஏற்படுற மகசூல் இழப்பு எவ்வளவு தெரியுமா, 55-60% வரை ஆகும். இப்போ நிலக்கடலையில் வந்து வேர் முடிச்சு மற்றும் காய் வடு நூற்புழுக்கள் அப்படிங்கிற நூற்புழுக்கள் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்படும் நிலக்கடலையில் அதிக அளவு காணப்படுது. இவற்றினால் ஏற்பட மகசூல் இழப்பு சுமார் 10%. மேலும் இந்த எண்ணெய் வித்து பயிர்களான எல், சூரியகாந்தி மற்றும் ஆமணக்கு பயிர்களில் மொச்சை வடிவ நூற்புழு மற்றும் முட்டைக்கூடு நூற்புழு, அது இல்லாமல் வேர் முடிச்சு ஆகிய நூற்புழுக்கள் வந்து கோவை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக இருக்கிறது கண்டறியப்பட்டுள்ளது. இதனுடைய பாதிப்பு அளவு வந்து 30-90% வந்து மகசூல் குறையுது. பருத்தி எடுத்துக்கிட்டோம்னா, பருத்தியும் தாக்கும் நூற்புழுக்களில் மொச்சை வடிவ நூற்புழு மிகவும் முக்கியமானது. இது வந்து கோவை, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் பரவலாக காணப்படுது. இந்த நூற்புழுக்களால் மகசூல் சுமார் 10-15% வரை குறையுது. இப்போ அந்த கரும்பு சாகுபடியும் தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலுமே பரவலாக சாகுபடி செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. கரும்பை தாக்கிற நூற்புழுக்களில் வேர் அழுகல் நூற்புழு, வேர் முடிச்சு நூற்புழு மற்றும் சுருள் வடிவ நூற்புழுக்கள் வந்து அதிக பாதிப்பு உண்டு பண்ணுது. திருச்சி, கோவை, ஈரோடு, விழுப்புரம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் இந்த நூற்புழுக்களினுடைய சேதாரம் அதிகமாக இருக்குது. இது வந்து சுமார் 30% அளவுக்கு பொருளாதார சேதம் ஏற்படுத்துகிறது. இது எல்லாத்தை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா காய்கறிகள். இந்த காய்கறிகள் தான் நூற்புழுக்களுக்கு மிகவும் பிடிச்ச பயிர் வகைகள் என்று சொல்லலாம். காய்கறி பயிர்களான தக்காளி, வெண்டை, கத்தரி, மிளகாய், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் ஆகிய பயிர்களை தாக்கும் நூற்புழுக்கள்ல அதிக சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது வேர்முடிச்சு நூற்புழு. இந்த நூற்புழு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல வந்து சாதாரணமாக நல்ல மெலிசான வேருக்கு பதிலாக வேர்ல முடிச்சு முடிச்சான தோற்றம் காணப்படும். இதுல வந்து இந்த சாற்று குழாய்கள்லாம் அடைபட்டு போறதுனால வேர்கள் பயிர் சாற்றை முழுசும் வந்து கிரகிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருது. இந்த நீலகிரி கொடைக்கானல் உட்பட அனைத்து தமிழக மாவட்டங்கள்லுமே இந்த நூற்புழு பரவலாக காணப்படுது. இதனால 30-60% வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. மேலும் பூசணி வகையைச் சேர்ந்த புடலை, பாகல், பீர்கன், பரங்கி, தர்பூசணி போன்ற பயிர்களில் வேர் முடிச்சு நூற்புழுக்களின் பாதிப்பு அதிக அளவில் காணப்படும். இந்த பயிர்களில் பார்த்தீங்கன்னா வேர் சல்லி வேர்களே பார்க்க முடியாது, முடிசும் வேர் முடிச்சுக்களாகவே இருக்கும். இதனால் என்னாகும், இந்த மகசூல் தர்றதுக்கு முன்னாடியே செடிகள் வந்து முழுசும் காஞ்சிவிடும். இப்போ வாழை எடுத்துக்கிட்டோம்னா அதிக அளவில் வந்து வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருது. இந்த வாழையில் வந்து நூற்புழு மட்டும் இல்லாமல் நூற்புழு கூட சேர்ந்த சில பூசண காரணிகள் சேர்ந்து அதிக சேதத்தை உண்டு பண்ணுது. வாழையில் முக்கிய நூற்புழுக்களை பார்த்தோம்னா வேர் துளைக்கும் நூற்புழு, வேர் அழுகல் நூற்புழு, சுருள் வடிவ நூற்புழு, வேர் முடிச்ச நூற்புழு ஆகிய பல்வேறு வகையான நூற்புழுக்களை வந்து ஒரே சமயத்தில் வந்து இதை தாக்குது. கோவை மாவட்டத்தில் அதிகமாக அளவில் காணப்படும் துளைப்பான் நூற்புழுக்களால் பெருத்த சேதாரம் ஏற்படுது. சுருள் வடிவ நூற்புழு வந்து இந்த ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் அதிக பாதிப்பை உண்டு பண்ணுது. அடுத்தபடியாக ஆரஞ்சு, எலுமிச்சை மற்றும் நாரத்தை வகை தாவரங்கள் எடுத்துக்கிட்டா, திருச்சி மாவட்டத்தில் பெரம்பலூர் பகுதியில் ஆரஞ்சு, எலுமிச்சை இதெல்லாம் அதிகமாக சாகுபடி செய்யப்படுது. இந்த பயிர்களை தாக்கும் எலுமிச்சை நூற்புழு நீலகிரி, பழனி, சேலம், திருநெல்வேலி, திருச்சி, கோவை ஆகிய மாவட்டங்களில் பெருவாரியாக காணப்படுது. இந்த நூற்புழுக்களால் அதிகபட்சமாக 90% வரை மகசூல் இழப்பு ஏற்படுது. திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் எலுமிச்சையில் இந்த வகை நூற்புழுக்களின் சேதம் மிக அதிக அளவில் உள்ளது. சுமார் 20 ஆண்டுகள் பழம் தர வேண்டிய எலுமிச்சை மரம் 5 அல்லது 10 வருஷங்களில் காஞ்சு அழிஞ்சு விடுது. இதனால இதனுடைய பாதிப்பு வந்து விவசாயிகள் அதிகமாக உணர்றாங்க. இப்போ அடுத்ததாக திராட்சை எடுத்துக்கிட்டோம்னா, கோவை, திண்டுக்கல், மதுரை, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் ஏராளமான திராட்சை தோட்டங்கள் வேர் முடிச்சு நூற்புழுவால் பாதிக்கப்பட்டு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வேர்களில் காணப்படும் இந்த நூற்புழுக்கள் 15-20 வரை மகசூல் இழப்பு ஏற்பட காரணமாக இருக்குது. மேலும் இந்த நூற்புழுக்கள் திராட்சையை தாக்கும் நோய்களையும் தீவிரப்படுத்த வழிவகை செய்யுது. இது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் உருளைக்கிழங்கு சாகுபடி வருஷத்துக்கு வருஷம் குறைஞ்சிட்டே வருது. இதனுடைய முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கில் தோன்றும் உருளைக்கிழங்கு முட்டைக்கூடு நூற்புழு, முன்னே இதை வந்து பொன்னுரை நூற்புழு, கோல்டன் நெமட்டோடுன்னு சொல்லுவாங்க. இந்த முட்டைக்கூடு நூற்புழு வந்து நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைகளில் 1000-கணக்கான ஏக்கர்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நூற்புழுவின் முட்டைக்கூடுகள் வந்து 20 வருஷங்கள் ஆனாலும் இதை வந்து மண்ணில் வந்து உறக்க நிலையில் இருக்க வல்லவை. இப்போ 20 வருஷம் கழித்து திருப்பியும் நம்ம வந்து அது சாகுபடி பண்ணும்போது திருப்பியும் உயிர் தெழுந்து பயிரை தாக்கக்கூடிய வல்லமையும் பெற்றது. இந்த நூற்புழுக்களால் வந்து 40% வரை மகசூல் குறையுது. மேலும் இந்த உருளைக்கிழங்கினுடைய தோற்றம் சிதைந்து அதனுடைய சந்தை மதிப்பு வெகுவாக குறையுது. அடுத்தபடியாக மலர்பயிர்கள். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலர்பயிர்களினுடைய சாகுபடிக்கு அரசு ஊக்கம் அளிச்சுட்டு வருது. இந்த விவசாயிகள் வந்து துல்லிய முறை வேளாண்மையில் மலர்பயிர்களில் சாகுபடி செய்கிறாங்க. இப்போ கனகாம்பரம், மல்லிகை, ரோஜா, சம்பங்கி போன்ற பயிர்களில் வேர் கருகள் மற்றும் மொச்சை வடிவ நூற்புழுக்கள் காணப்படுது. இது இல்லாமல் வேர் முடிச்சு நூற்புழு வந்து வெகுவாக எல்லா பகுதியிலையுமே காணப்படுது. இந்த நூற்புழுக்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் காணப்பட்டு பெரும் பாதிப்பை உண்டாக்குது. இவ்வாறாக நூற்புழுக்கள் வந்து எல்லா வகை பயிர்களும் மிகுந்த சேதத்தை உண்டாக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் நூற்புழுக்களை வந்து முற்றிலும் அழிப்பது கடினம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மண்ணில் மண் துகள்களுக்கு இடையில உள்ள இடை பகுதிகளை வந்து மறைந்திருந்து தாக்கும் எதிரிகள். பயிர்கள் வந்து வயலில் இல்லாத போல கூட இந்த களை செடிகள் மூலம் இது வந்து பெருகுது. இது வெகுகாலம் மண்ணில் உயிரோடு இருக்கும் சக்தி கொண்டது. எனவே நூற்புழுக்களின் தாக்குதலை ஆரம்ப நிலையத்திலேயே நாம் வந்து கண்டறிந்து அவற்றை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். இப்போ நூற்புழு கட்டுப்பாட்டுக்கு நூற்புழு கொல்லிகள் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். இந்த நூற்புழு கொல்லிகளினோட பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய எஞ்சிய நஞ்சு வந்து மண்ணில் உள்ள மண்ணில் கேடு விளைவிக்கிறது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரை வந்து மாசுபடுத்துது. அதனால் இப்போ சமீப காலமாக நம்ம ஆராய்ச்சிகளினுடைய நோக்கமே வந்து இந்த அதாவது நஞ்சில்லா நூற்புழு கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்குது. இதற்கான சில ஆராய்ச்சிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பயிர்களை தாக்கும் நூற்புழு கட்டுப்படுத்த பல ஆண்டுகளாக ரசாயன பூச்சிக்கொல்லிகள் சிபாரிசு செய்யப்பட்டு வந்துச்சு. இப்போ வந்து புதிய முறையாக நூற்புழு எதிரி தாவரங்கள் அல்லது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும் அல்லது கொல்லும் சில உயிரினங்களை வந்து பெருக்க செய்து அவற்றை வந்து நம்ம வயல்ல இட்டு இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இந்த நஞ்சில்லா நூற்புழு கட்டுப்பாட்டில் நம்ம நூற்புழு எதிரி உயிரினங்களை தவிர நம்ம சாதாரண போடுற எரு குப்பை கழிவுகள் இதை மாதிரி இது எல்லாத்தையும் போட்டு கூட நம்ம நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இந்த கழிவுகள் எப்படி நூற்புழுக்களை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அங்கக உரப்பொருட்களான சாண எரு, ஆட்டு எரு, கோழி எரு, மீன் கழிவுகள், மனித கழிவு, பார்த்தீனியம் மற்றும் சாக்கடை கழிவு இதை வந்து உபயோகப்படுத்தலாம். அப்புறம் பயிர் கழிவுகள்னு பார்த்தீங்கன்னா பயிர் அறுவடைக்கு பின் கிட்டும் கழிவுகளான முட்டைக்கோசு இலைகள், யூக்கலிப்டஸ் இலைகள், பைன் இலைகள், அன்னாச்சி கழிவு மற்றும் ஆகாய தாமரை இலை இது எல்லாமே வேஸ்டாக போகிறது தான், இருந்தாலும் நமக்கு வந்து உபயோகமாக இருக்குது நூற்புழு கட்டுப்பாட்டுக்கு. இப்போ தொழிற்சாலை கழிவுகள் அப்படிங்கிற வகையில் பார்த்தா கரும்பு ஆலை கழிவு, தேயிலை ஆலை கழிவு, மரவள்ளி ஆலை கழிவு மற்றும் தோல் பதனிடும் ஆலை கழிவுகள் இவை எல்லாமே வந்து நூற்புழு கட்டுப்பாட்டுக்கு உபயோகப்படுகிறது. இது இல்லாமல் பசுந்தால் உரங்கள், இப்போ சணப்பை, கொளிஞ்சி, எருக்கு இலை மற்றும் தக்கை பூண்டு இவை எல்லாமே வந்து நூற்புழு கட்டுப்பாட்டுக்கு உபயோகப்படுது. எண்ணெய் வித்து பின்னாக்கள் வகையில் வேப்பம் பின்னாக்கு மற்றும் ஆமணக்கு பின்னாக்கு, கடுகு பின்னாக்கு இந்த மாதிரி சில பொருட்களை பயன்படுத்துவதனாலும் நூற்புழுக்கள் அழிகின்றன. இப்போ உங்களுக்கு பெரிய சந்தேகம் வரும், இது எல்லாமே வீணாக போகிற ஒரு பொருட்கள், இதை எப்படி நூற்புழுக்களை கட்டுப்படுத்துதுன்னு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ அது வந்து எந்த வகையில் நூற்புழுக்களை இதை வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத நான் சில உதாரணங்கள் மூலம் விளக்குறேன். இப்போ சில அங்கக பொருட்கள் வந்து தாமாவே நூற்புழுக்களை அழிக்கும் திறன் கொண்டவை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேப்பம் பின்னாக்கு, இதில் உள்ள கசப்பு தன்மை அல்லது இதில் உள்ள ஒரு கசப்பினை உண்டாக்கும் ஒரு ரசாயனம் இந்த நூற்புழுக்களை கொள்ளுது. அப்புறம் ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களில் வந்து மண்ணின் தன்மை மாற்றி அமைக்கப்படுகின்றன. நம்ம இந்த பொருள் இடுறதுனால நூற்புழுக்கள் மண்ணில் வாழ ஏதுவற்ற சூழலை ஏற்படுத்துகின்றன. மூணாவதாக பயிரின் வளர்ச்சியை வந்து இந்த பொருட்கள் ஊக்குவிக்குது, இதனால் பயிருக்கு எதிர்ப்பு திறன் வர்றதுனால நூற்புழுக்கள் படும் சேதம் வந்து ஈடுகட்டப்படுது. நூற்புழுக்களுக்கு எதிரி உயிரினங்கள் அதிக அளவில் பெருக்கமடைந்து நூற்புழுக்களை அழிக்கின்றன. இப்போ இந்த அங்கக பொருள் எல்லாமே பல காலத்துக்கு முன்னாடி இருந்தே நம் முன்னோர்கள் வந்து இந்த பொருட்களை இட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுக்குன்னு தெரியாமல் ரசாயனங்களுக்கு பதிலாக உபயோகப்பட்டு இருந்தாங்க. இந்த பொருள் எல்லாமே நமக்கு வந்து நூற்புழுக்களை அழிக்க உபயோகப்படுது. இதில் வந்து எந்த அளவு இடணும்னு சொன்னோம்னா இந்த தொழு உரங்கள் எல்லாமே ஏக்கருக்கு ஒரு 10 டன் அளவில் இடுறது நல்லது. அந்த அளவு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு இடலாம். வேப்பம் பின்னாக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 1 டன் என்ற அளவுக்கு இடுவதன் மூலம் மிக நல்ல பயன்களை நாம் பெறலாம். இது இல்லாமல் இந்த உளவியல் முறைகள்னு ஒன்று இருக்கு. இந்த நாம சாதாரணமாக கடைபிடிக்கிற முறைகளை வந்து சற்றே மாற்றி அமைத்தால் கூட நம்ம வந்து நூற்புழுக்களை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். இப்போ உழவர்கள் வந்து உழவு செய்தல் வந்து சாதாரணமாக செய்யக்கூடியது, இதையவே கொஞ்சம் ஆள் உழவு செய்து கோடை காலத்தில் அந்த மண்ணை வந்து கீழ் மண்ணை வெளிப்பக்கமாக போட்டு விட்டாங்க அப்படின்னா இந்த சூரிய வெப்பத்தினால் மண்ணில் உள்ள நூற்புழுக்கங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. நம்ம எதிரியின் எதிரி நண்பன் அப்படிங்கிறது ஒரு சொல் வழக்கு. அதுபோல நூற்புழுக்களுக்கு வந்து எதிரி கிருமிகள் சில உள்ளன, அந்த கிருமிகளை உபயோகித்து நூற்புழுக்களை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் பெறலாம். இவை வந்து சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிப்பதில்லை. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு முறை நம்ம அந்த மண்ணில் இந்த உயிரினங்களை போட்டுட்டோம்னா அதுவே தானாக அப்படியே பெருகி அடுத்த வருஷம் அதுக்கல்ல மூன்றாம் வருஷம் 4ஆம் வருஷத்தில் பல் மடங்கு பெருகி மிக உபயோகமாக நமக்கு நூற்புழுக்களை கட்டுப்படுத்துகின்றன. இந்த எதிரி உயிரினங்களில் முக்கியமானது சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரிய கலவை. இந்த பாக்டீரிய கலவை வந்து தற்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக ரீதியில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுது. இது வந்து இந்தியா முழுதும் உள்ள விவசாயிகள் இதை வந்து பயன்படுத்தி மிக்க நல்ல பலன் அடைகிறார்கள். இந்த இதை வந்து விதை நேர்த்தியாகவும் உபயோகப்படுத்தலாம் அல்லது வந்து மண்ணிலையும் போடலாம் அல்லது நாற்றங்கள்லையும் இடலாம். விதை நேர்த்திக்கு 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் இடலாம், விதை நேர்த்தி செய்யலாம். அல்லது வேரின் நாற்றுக்களை இந்த கலவையில் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கலவையில் நனைத்து 10 நிமிடம் வைத்திருந்து உபயோகப்படுத்தலாம். அல்லது நடவு வயலில் 1 ஏக்கருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 30வது நாள் விதை விதைத்த அல்லது நட்ட 30வது நாள் உபயோகப்படுத்தி நல்ல பலன் பெறலாம். இப்போ நெல் பயிரில் தோன்ற வெள்ளை நுனிகளை நூற்புழு அப்படிங்கிற ஒரு நூற்புழு கட்டுப்படுத்துறக்கும், நெல்லில் வேர் அழுகல் நூற்புழு, திராட்சைகள் வேர் முடிச்சு நூற்புழு, எலுமிச்சைகள் எலுமிச்சை நூற்புழு ஆகிய நூற்புழுக்கு எதிராக இந்த சூடோமோனாஸை பரிசோதனை பண்ணதில் மிக நல்ல பயன்களை அளித்தது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நெல்லில் நெல் வேர் அழுகல் நூற்புழுவுக்கு 1 கிலோ நெல் விதைக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவில் நெல்லை வந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் இந்த வேர் அழுகல் நூற்புழுவை கட்டுப்படுத்தலாம். வெண் நுனிகளை நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெக்டருக்கு 1 கிலோ என்ற அளவில் நட்ட 45, 55 மற்றும் 65வது நாளில் வயலில் தெளிக்கலாம். இதனால மிக நல்ல பலன் கிடைக்குது. திராட்சையில் வேர்முடிச்சு நூற்புழு மற்றும் ஃபியூசேரியம் மொனிலிஃபாமிஸ்னு ஒரு பூசணம் இருக்கு. அந்த பூசணத்தினால ஏற்படும் கூட்டு நோய்கள் வந்து முக்கியமான ஒன்று. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கவாத்து செய்ததுக்கு அப்புறம் கொடி ஒன்றுக்கு 100 கிராம் என்ற அளவிலிருந்து மண்ணில் இடலாம். இதனால் இந்த நூற்புழு மட்டும் இல்லாமல் நூற்புழுவை சார்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பூசணத்தையும் கட்டுப்படுத்தலாம். எலுமிச்சை வேர் நூற்புழுவுக்கு வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை மரத்திற்கு 20 கிராம் என்ற அளவில் இந்த சூடோமோனஸை இட்டு கட்டுப்படுத்தலாம். பயிர் வகைகளில் உள்ள முட்டைக்கூடு நூற்புழுக்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 2.5 கிலோ என்ற அளவில் இந்த சூடோமோனஸ் கலவையை பாக்டீரியா கலவையை இட்டு நல்ல பலன் பெறலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு முட்டைக்கூடு நூற்புழுவுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 10 கிலோ என்ற அளவில் இந்த சூடோமோனஸ் கலவை பாக்டீரியா கலவையை இட்டு வெகுவாக இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இதற்கு அடுத்தபடியாக ட்ரைகோடர்மா விரிடி என்ற ஒரு பூசணம், இது வந்து பல வகையான நூற்புழுக்களையும் மற்றும் சில நோய் கிருமிகளையும் கட்டுப்படுத்த வல்லது. இந்த பூசணத்தையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வணிக ரீதியாக தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. இந்த ட்ரைகோடர்மா விரிடி என்ற பூசணத்தை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்திக்கு உபயோகப்படுத்தலாம். மண்ணில் இட்டு கட்டுப்படுத்துறதுன்னா 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் இட்டு வெகுவாக கிட்டத்தட்ட எல்லா வகையான நூற்புழுக்களையுமே இதை கட்டுப்படுத்தலாம். இதுக்கு அடுத்தபடியான இன்னொரு எதிரி உயிரினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர் உட்பூசணம், மைக்கோரைசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர் உட்பூசணம் வந்து இந்த வேர்களின் உட்புறத்தில் பரவி காணப்படும் நூற்புழுக்கள் வேர்களிலிருந்து உட்புகுவை தடுக்கும் திறன் கொண்டவையாக உள்ளன. இன்னொரு முக்கியமான பலன் இதனால் என்ன என்று கேட்டால், இந்த மணிச்சத்தை வந்து கிரகித்து செடிக்கு அளிப்பதில் இந்த வேர் உட்பூசணம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வேர் உட்பூசணத்தை வணிக ரீதியாக தயார் செய்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நுண் உயிரியல் துறை உழவர்களுக்கு இதை வழங்கி வருகிறது. இதை வந்து கட்டுப்படுத்த நாற்றங்காலில் 1 சதுர மீட்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் இடலாம். இதன் மூலம் வந்து நூற்புழுக்கள் பெருதளவு கட்டுப்படுத்துது. இந்த பெசிலோமிசஸ் லிலாசினஸ் என்ற பூசணத்தை வணிக ரீதியாக பெருக்கமடைய செய்து உழவர்களுக்கு வழங்கும் ஆராய்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இது இல்லாமல் பாஸ்டூரியா பெனிட்ரன்ஸ் என்ற ஒரு வகை பாக்டீரியா, இந்த பாக்டீரியா கலவையும் நூற்புழுக்களின் மேல் ஒட்டி கொண்டு அவற்றை சிறிது சிறிதாக அழிக்கின்றன. ஆகவே இந்த மாதிரியான நூற்புழு எதிரி உயிரினங்களை வெகுவாரியாக நாம் பெருக்கமடைய செய்து அதை பயிரில் இடுவதன் மூலம் அல்லது மண்ணில் இடுவதன் மூலமோ அல்லது விதை நேர்த்தி செய்வதன் மூலமோ இந்த உயிரினங்களினுடைய எண்ணிக்கையை மண்ணில் பெருக்கமடைய செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமாக நூற்புழுக்களை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது இல்லாமல் இயல்பியல் முறை கட்டுப்பாடுன்னு ஒரு வகை, உதாரணமாக நெல் வெண் நுனிகளை நூற்புழு வந்து விதை மூலமாக பரவக்கூடியது. இந்த விதை மூலமாக பரவும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்த விதைகளை நல்ல வெயிலில் காய வைத்தாலே போதுமானது. ஆனாலும் இந்த நூற்புழுக்கள் விதை நெல்லில் மிக ஆழத்தில் உள்ளே இருந்து கொண்டு உறக்க நிலையில் இருந்து கொண்டு பயிரை தாக்க வல்லது. எனவே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, விதை நெல்லை வந்து முந்தின நாள் இரவு தண்ணியில் ஊற வச்சு பின்னர் அடுத்த நாள் காலையில் எடுத்து வடிச்சிட்டு இதை வந்து சுமார் 50-52 டிகிரி சென்டிகிரேட் என்ற அளவில் வெந்நீரில் 10 நிமிடங்கள் நனைத்து வைத்திருந்து பிறகு நடுவதன் மூலம் இந்த நூற்புழுக்கள் முழுவதுமாக அழிக்கப்படுகின்றன. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நெல் விதை நெல்லை கொண்டு போய் வந்து வெந்நீரில் நனைத்தால் முளைப்பு திறன் பாதிக்கப்படாதா என்று சந்தேகம் வரலாம். இதுக்கு வந்து இந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் என்ன தெரிவிக்குது என்று சொன்னால், 50-53 டிகிரி சென்டிகிரேட் அளவில் விதைப்பு திறன் அல்லது முளைப்பு திறன் பாதிக்கப்படுவதில்லை. அதை உடனே இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம், இதை எப்படி நாம் வந்து விவசாயிகள் அளவில் வந்து இந்த ஒரு தெர்மோமீட்டர் வச்சுட்டு இதை செய்ய முடியுமான்னு. ஒன்றும் செய்ய வேண்டாம், நல்ல கொதிநிலையில் உள்ள சுடுநீரில் சம அளவு குளிர்ந்த நீரை சேர்த்தீர்களானால் இந்த வெப்பநிலை வந்துவிடும். ஆகவே இந்த முறையில் இந்த விதை மூலம் பரவும் இந்த நூற்புழுக்களை வெகுமாக கட்டுப்படுத்தலாம். வெப்பத்தை உபயோகப்படுத்தி நூற்புழு கட்டுப்பாடு செய்வதற்கான சில தொழில்நுட்பங்கள் இப்பொழுது வந்துள்ளன. உதாரணமாக மண் வெப்பமூட்டல் மூலம் நூற்புழு கட்டுப்பாடு. நூற்புழுக்கள் வந்து மண் துகள்களுக்கு இடையே இருந்து ஒளிந்து கொண்டு வாழ்கின்றன. பயிர் செய்யப்படும் போது இந்த நூற்புழுக்கள் இந்த பயிர்களின் வேர்களை தாக்கி பாதிப்பை ஏற்படுகின்றன. ஆனால் இப்போ வந்து ஆழ உழவு செய்து கீழ்மண் மேல்மண்ணாக திருப்பப்படும் போது இந்த வெப்பநிலையில் இந்த நூற்புழுக்கள் அடிக்கப்படுகின்றன. இன்னொரு முறை இதே மாதிரி சூரிய கதிராக்கம் மூலம் நூற்புழு கட்டுப்பாடு, அதாவது சூரிய கதிராக்கம் சோலரைசேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த சூரிய ஒளியை நம்ம வந்து நம்ம நன்மைக்கு உபயோகப்படுத்திக்கிறோம். கோடை உழவுக்கு பின்னாலே மண்ணின் மேல்புறம் 800 கேஜ் தடிமன் கொண்ட பாலித்தீன், நிறமற்ற பாலித்தீன் கொண்டு இந்த மண்ணை மூடி வைத்திருந்து சுமார் 3 வாரங்கள் மூடி வைத்திருந்து பின்னர் அதில் நம் பயிர் செலவு செய்வதன் மூலம் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இது இதனால் எப்படி நூற்புழு கட்டுப்படுது அப்படின்னு. இந்த 800 கேஜ் தடிமன் கொண்ட நிறமற்ற பாலித்தீன் வந்து சாதாரணமாக நம்ம சந்தைகளில் கிடைக்குது. LLDPE சொல்லுவாங்க, இந்த கிரேடு லோ லைட் டென்சிட்டி பாலியத்திலின்னு சொல்லுவாங்க. இந்த இதை கொண்டு வந்து 3 வாரங்கள் வந்து கோடை உழவுக்கு பின்னாடி வந்து பரப்பி வச்சிருந்து இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா மண்ணின் வெப்பநிலை சுமார் 4 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு அதிகரிக்கிறது. இந்த வெப்பநிலை அதிகரிப்பில் எல்லா நூற்புழுக்களுமே இறந்து மடிகின்றன. ஆகவே இது மிகவும் உபயோகமான செலவு குறைந்த முறை. இப்ப மேலை நாடுகளில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹெக்டர் கணக்கில் வந்து அந்த சீட்டை பாலித்தீன் சீட்டை வந்து மேலே மண்ணு மேலே விரிச்சிருவாங்க. ஆனா நம்ம விவசாயம் பொருளாதார நிலையில் இந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக முடிந்த அளவு நாற்றங்காலில் இந்த முறையை உபயோகப்படுத்தலாம். நாற்றங்கால் தயார் செய்ததுக்கு அப்புறம் இந்த 800 கேஜ் தடிமன் கொண்ட பாலித்தீன் ஷீட்டை வந்து நாற்றங்காலுக்கு மேலே விரித்து 3 வாரங்கள் கழித்து பின் நாற்றுப்பாவினால் நாற்றங்காலில் உள்ள அனைத்து நூற்புழுக்களுமே மிக அதிக அளவில் கட்டுப்பட்டு நல்ல தரமான நாற்றுகளை நாம் பெற முடியும். அடுத்த தொழில்நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா நூற்புழு எதிரி தாவரங்கள். எல்லா தாவரங்களுமே நூற்புழுனால பாதிக்கப்படுறதில்லை, சில தாவரங்கள் நூற்புழுக்களுக்கு எதிரியாக பயன்படுது. உதாரணமாக இந்த கேந்தி அப்படின்னு சொல்லுவோம், அந்த கேந்தி மற்றும் இந்த கொளிஞ்சி சணப்பை வெட்டிவேர் இந்த பயிர்கு வேர்களிலிருந்து வர சில ரசாயனங்கள் நூற்புழுக்களை அழிக்கின்றன. இதனால நம்ம வந்து நூற்புழுக்கள் கட்டுப்பாடு எளிதாகிறது. இந்த தாவரங்களை நம்ம வந்து ஊடு பயிராக பயிரிடலாம், அல்லது முக்கிய பயிராக பயிரிட்டு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் இந்த பயிர்களை பிடுங்கி அப்படியே நம்ம வந்து மண் மேல போட்டுட்டு இருந்தாலும் இந்த நூற்புழுக்கள் முழுவதும் அழிக்கப்படுகின்றன. இந்த தொழில்நுட்பங்கள் வந்து சமீப காலமா சில பகுதிகளில் உபயோகப்பட்டு வருது. உதாரணமாக கேந்தி, இது வந்து ஊடு பயிராக பயிரிடுவதன் மூலம் நூற்புழுக்களும் அழிக்கப்படுது, கேந்தி பூக்களின் விற்பனையின் மூலம் விவசாயிகளுக்கு பலன் கிட்டுகிறது. ஆக இந்த தொழில்நுட்பங்களை வந்து நமக்கு காலத்துக்கு ஏற்றவாறு அல்லது நமக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நாம் மேற்கொண்டோமானால் இந்த நூற்புழுக்களை முழுவதுமாக கட்டுப்படுத்தி சிறந்த முறையில் நம் மகசூல் பெறலாம் என்று இந்த ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. சாதாரணமாக இப்போ கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் வரை நூற்புழு கட்டுப்பாட்டில் இந்த ரசாயன கொல்லிகளே பெரும் பங்கு வகித்தன. சமீப காலத்தில் இந்த ரசாயன கொல்லிகளினுடைய உபயோகம் வந்து பெருமளவில் குறைஞ்சிட்டு வருது. விவசாயிகள் மத்தியிலுமே ரசாயன பூச்சிகளின் அளவு குறைந்து இயற்கை முறை வேளாண்மையில் இந்த நூற்புழு எதிரி தாவரங்கள் அல்லது நூற்புழு எதிரி உயிரினங்கள் உபயோகப்படுத்தும் முறை பல விவசாயிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே இனி வரும் காலங்களிலும் அதிகம் செலவு பிடிக்காத தொழில்நுட்பங்கள், உதாரணமாக ட்ரைகோடர்மா, சுற்றுப்புற சூழலுக்கு மாசு விளைவிக்காத முறைகள், உதாரணமாக நூற்புழு எதிரி உயிரினங்கள், நூற்புழு எதிரி தாவரங்கள், இயற்கை முறைகள் அல்லது உளவியல் முறைகள் மாறுபாடு ஆகிய இவற்றை எல்லாம் ஒருங்கே நம் கடைபிடித்து பயிரினை பாதிக்கும் நூற்புழுக்களிலிருந்து நிவாரணம் பெறலாம் என்று விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறேன்.
இதுவரைக்கும் நூற்புழு மேலாண்மையில் உழவர்களுக்கான உன்னத தொழில்நுட்பங்கள் அப்படிங்கறத பத்தி விளக்கமா சொன்னீங்க. நூற்புழு கூட்டுநோய் பத்தி சொன்னீங்க சார், அதுல எந்தெந்த பயிருக்கு வந்து முக்கியமா காணப்படுதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அருமையான கேள்வி கேட்டீங்க. இப்ப இந்த நூற்புழு கூட்டு நோய்களை பத்தி மிக விரிவா வந்து மணிக்கணக்கில் பேச முடியும். இப்ப நூற்புழு கூட்டு நோய்கள் வந்து இப்போ வெகுவாக விவசாயிகளுக்கு தெரிய வர்றதில்லை. ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா நூற்புழு மட்டுமே தனித்திருந்து அந்த செடியை முற்றும் அழிக்க முடியாது. ஏன்னா நூற்புழு வந்து உயிர் வாழ தேவையான அதனுடைய சத்துக்கள் செடிகளும் இருக்க வேண்டும். அதனால நூற்புழு பாதிப்பினால மட்டுமே செடி சுத்தமாக காய்ந்து போகாது. ஆனால் நூற்புழு கூட்டு நோய்கள் இருந்தால் செடி அல்லது மரம் முழுவதுமாக காய்ந்து போக வாய்ப்பு உண்டு. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழையில வந்து நூற்புழு கூட்டு நோய் அதிகம், துளைப்பான் நூற்புழு முக்கியமான பங்கு வகிக்கிறது, வேர்முடிச்சு நூற்புழு இருக்குது, இது இல்லாமல் ஃபியூசேரியம் அப்படின்னு ஒரு பூசணம் சேர்ந்து தாக்கும்போது இந்த வாழை கன்றுகள் இளம் பருவத்திலேயே முழுதும் காய்ந்துவிட வாய்ப்புகள் உள்ளது. அதே போக எலுமிச்சையில் எலுமிச்சை மரத்தில் வந்து எலுமிச்சை நூற்புழு இருக்குது. அந்த எலுமிச்சை நூற்புழு கூட இந்த சில வகை பூசணங்கள் ஒன்று சேர்ந்து கூட்டாக தாக்கும்போது இந்த மரம் முற்றிலும் காய்ந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. பல பயிர்களை இதை உதாரணம் சொல்லலாம். வெற்றிலையில் நூற்புழு வாடல், வெற்றிலை வாடல் கூட்டு நோய், குறுமிளகில் வந்து வெற்றிலை இதே வெற்றிலையை போன்றே கூட்டு நோய்கள், இது போன்ற கிட்டத்தட்ட எல்லா பயிர்களிலுமே இந்த கூட்டு நோய்கள் உண்டு. இந்த கூட்டு நோய் காரணியாக பூசணங்கள் இருக்கலாம் அல்லது வந்து பாக்டீரிய கிருமிகள் இருக்கலாம். இந்த இரண்டுடனும் சேர்ந்து நூற்புழுக்களும் சேர்ந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன.
நூற்புழு உயிரியல் முறை கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் பயனுள்ளதாக தான் இருந்துச்சு. ஆனா நடைமுறையில சாத்தியமா அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன்.
உழவர்களுக்கு மிகவும் உபயோகமான கேள்வி. சாதாரணமாக ஏற்படும் சந்தேகம் வந்து இந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி இதை சொல்றாங்க, இது போட்டோம்னா எந்த அளவுக்கு இதனுடைய பலன் கிட்டும் அப்படிங்கறத வந்து தெரியுமா அப்படின்னு விவசாயிகளே சந்தேகங்கள் கேட்கறாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கோவை சுற்றியுள்ள பகுதிகளில் திராட்சை தோட்டங்களில் வந்து நூற்புழுக்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. இப்போ படிப்படியாக அதனுடைய நூற்புழுக்கள் எண்ணிக்கை வந்து கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% அதிகமாக குறைஞ்சிட்டு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே பாஸ்டூரியா அப்படின்னு ஒரு நூற்புழு எதிரி பாக்டீரியா கிருமி வந்து வளர்ந்துட்டு வருது. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணில் போதுமான அளவு நமக்கு வந்து அங்கக பொருள்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இடம் நூற்புழு எதிரி உயிரினங்கள் தாமாகவே வளர்ந்து பல்கி பெருகுகின்றன. இப்போ உதாரணமாக வந்து நம்ம வந்து இப்போ சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸை வந்து இப்போ இந்த வருஷம் இட்டோம் அப்படின்னா இது போதுமான அளவு அங்கக பொருட்கள் மண்ணில் இருந்துச்சுன்னா ஒரு 2 அல்லது 3 வருடங்கள் கழித்து நம்ம எதுவுமே அதில் இட வேண்டியதில்லை. அந்த இது தானாகவே அது வந்து பல்கி பெருகி மண் முழுவதும் வந்து நூற்புழு எதிரி உயிரினங்கள் அல்லது பூச்சி எதிரி உயிரினங்கள் வந்து வளர்ந்துடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஆரம்ப காலத்து செயல்பாடுகளை மட்டும் நம்ம மேற்கொண்டால் போதும், 2-3 வருடம் கழித்து தாமாகவே பெருக்கமடைந்து மண்ணில் முழுவதும் வியாபித்திருக்கும். அதனால் வந்து நூற்புழு கட்டுப்பாடு மிகவும் எளிது. உதாரணத்துக்கு இன்னொரு 3 வருடங்கள் கழித்து நம்ம வந்து நூற்புழு கொல்லிகளை உபயோகப்படுத்த வேண்டியதில்லை. கட்டுப்பாடு முறைகளை தேவையில்லாத அளவுக்கு இதனுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிடும்.
நன்றிங்க ஐயா. நூற்புழுவோட முக்கியத்துவத்தையும் சொன்னீங்க, அது எப்படி பயிர்கள் தாக்குதை பத்தியும் சொன்னீங்க, அந்த கட்டுப்பாட்டை பத்தியும் சொன்னீங்க, ரொம்ப உபயோகமா இருந்தது. இப்ப எங்க நிலத்துல வந்து நூற்புழு தாக்குதல் இருந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு காண்றதுக்கு யார எங்க வந்து அணுகணும்னு முகவரி சொன்னீங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஐயா.
இந்த நூற்புழு தாக்கம் பற்றிய அறிவு சமீபத்து காலத்துல உழவர்களுக்கு இடையே பெருமளவில் உள்ளது. இப்போ நூற்புழு தாக்குதல் இருக்குது என்று நம்ம சந்தேகப்பட்டால் உடனே அதற்கான மண் மாதிரிகளை எடுத்து அனுப்ப வேண்டும். இங்கே வந்து ஆராய்ச்சி கூடங்களுக்கு அனுப்பினோம்னா அதில் வந்து என்ன வகையான நூற்புழு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மண் மாதிரிகள் எடுக்கும்போது இந்த தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துக்காக மாதிரிகள் எடுப்போம், அந்த மாதிரி இதில் எடுக்கக்கூடாது. இந்த வேர் மற்றும் வேரை ஒட்டி உள்ள மண் மாதிரிகளை சேகரிக்க வேண்டும். அந்த மண் மாதிரியில் வந்து மண்ணும் இருக்கணும், அந்த மண்ணோட சில வேர் துண்டுகளும் இருக்கணும். இதை மாதிரி 4-5 இடத்தில் சேகரித்து ஒரு பாலித்தீன் பையில் இட்டு பேராசிரியர் மற்றும் தலைவர் நூற்புழுவியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வைத்தால் இந்த மண் மாதிரிகளை ஆராய்ந்து அதில் எந்த வகையான நூற்புழுக்கள் இருக்கின்றன, அவற்றை எப்படி கட்டுப்படுத்தும் முறைகள் என்னென்ன என்பதை விவசாயிகளுக்கு நாங்கள் விளக்கமாக எடுத்துக் கூறுவோம். மேலும் இப்ப சமீப காலமாக உழவர்கள் வந்து நூற்புழு கட்டுப்பாடு சம்பந்தமாக தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தொலைபேசியின் மூலமாக தீர்த்துக்கொள்கிறார்கள். நூற்புழுவியல் துறையின் தொலைபேசி எண் 6611264. ஆகவே விவசாயிகள் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நேரில் வந்தோ அல்லது தொலைபேசியின் மூலமாக கூட தொடர்பு கொண்டு தங்கள் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.